அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல கடந்த பகுதிகளில் வந்து 10 பகுதிகள் வரையும் நிறைவு செய்திருக்கோம். உபகோசல வித்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த உபகோசல வித்தையில வந்து 3 அக்னிகள் வந்தது இல்லையா, கார்கபத்திய அக்னி, அப்புறம் வந்து தட்சிண அக்னி, ஆகவனி அக்னி, அப்படின்னு 3 அக்னிகள் வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இந்த அக்னிகள் வந்து எப்படி பண்றாங்கன்னா, புற பூஜைகள்ல தான் இந்த வைதிக நெறியில நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கார்கபத்திய அக்னியில வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது கார்கபத்திய அக்னி அப்படின்றது வந்து எல்லாமே எங்க அகத்துல செய்ய வேண்டிய விஷயம்தான், ஆனா புறத்திலயும் செய்யறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப புறத்துல செய்யும் போது இங்க இறைவனை வந்து பிராணனாக, ஆனந்தமாக, ஆகாசமாக தியானிக்கின்ற பிராண ஆனந்த ஆகாச வித்தை அப்படிங்கிற முறையில நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வித்தை வந்து உபகோசலனுக்கு வந்து இந்த 3 அக்னிகளை உபதேசித்தன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஒவ்வொரு அக்னியும் தனித்தனியாக அவனுக்கு போதிக்கின்ற தியானங்களை வந்து தொடர் பகுதிகள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து என்ன அப்படின்னா, கார்கபத்திய அக்னி அப்படிங்கிறது வைதிக நெறியில பின்பற்றுகின்ற ஒரு கேள்வி. அது வந்து திருமணத்துக்கு பிறகு வாழ்நாளில் இறுதி வரைக்கும் வீட்டுல வளர்த்து வருவாங்க. இந்த அக்னியில இருந்து தான் எடுத்து வந்து அக்னி கோத்திரம் அப்படிங்கிற வைதிக சடங்குகள் எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமா இல்லறத்தார்கள் செய்கின்ற அக்னி கோத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப இந்த மாதிரி அக்னிகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உபதேசத்தை அவனுக்கு கொடுத்தது அப்படிங்கறதுதான் இந்த உபகோசல வித்தை அப்படிங்கிற முறையிலையும் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த கார்கபத்திய அக்னி என்ன பண்ணுதுன்னா, தன்னை உலகமாக கொண்டு தனது 4 அங்கங்களை பற்றி எடுத்து கூறியதுன்னு பார்த்தோம். அதுல வந்து என்ன விஷயத்த சொன்னது அப்படின்னு பார்த்தா, பூமியும் உணவும் அனுபவிக்கப்படுபவைகள், அவைகள் அனுபவத்திற்கு உரியவைகள், அக்னியும் சூரியனும் உண்பவர்கள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த நான் சொன்னது. அப்ப இங்க அனுபவிக்கப்படுபவை, அனுபவிக்கப்படுபவர்கள் அப்படிங்கிற இந்த 2 பிரிவுக்குள்ள இந்த உலகத்தை நம்ம வந்து அடக்கி விடலாம் அப்படிங்கிறது தான் கார்கபத்திய அக்னியினுடைய விஷயமா நம்ம பார்ப்போம். அதே நேரத்துல அந்த அக்னி என்ன சொல்லுது, சூரியனில் எழுந்தறிந்திருக்கின்ற தெய்வமும் நானே அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னது. இந்த மந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வரும்போது அந்த கார்கபத்திய அக்னி வந்து உபகோசலனுக்கு சொல்லும் போது சூரியனில் எழுந்தறிந்திருக்கின்ற தெய்வமும் நானே அப்படின்னு சொல்லுது. அப்ப சாதாரணமா நம்ம சூரியன்ல பார்க்கும்போது அப்படியே பயங்கரமான ஒரு வெப்பம் நமக்கு வந்து வருதை பாக்குறோம். அப்ப அது வந்து ஒரு அக்னி கிளம்பா சூரியன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் அதே அடிப்படையில தான் நம்ம வந்து சூரியன் மற்ற தேவதைகள் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னா, நம்ம உபாசனையில வந்து தேவியாக பாக்குறோம். அப்ப தேவியாக பார்க்கும்போது தேவிக்கு வந்து சிவந்த நிறம் வந்தது அப்படின்னு கூட நம்ம கடந்த முறை சொன்னோம் இல்லையா. சிவந்த நிறம் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா, அது சூரியனிலிருந்துதான் பெறப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். இந்த சூரியனிலிருந்து பெறப்படும் போது நம்ம காலையில விடியற் காலையில போய் பார்க்கும்போது செந்நிற கிளம்பாக சூரியன் வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஆனா அதே சூரியனை நீங்க ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு நல்லா வானத்துல மேல வந்துட்ட பிறகு நீங்க நேரடியா பார்க்க முடியாது, கண்ணு வந்து கூசும். ஆனா நீங்க அந்த சூரியனை நேரடியா பார்க்காம அந்த சூரியன் முன்னாடி நின்றுகிட்டு கண்ணை நீங்க மூடி பாத்தீங்கன்னா, உங்க கண்ணனுடைய இமைகள்ல பாத்தீங்கன்னா சிவந்த நிறம் தெரியும். இது எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப நீங்க கண்ணை மூடி பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள ஒரு சிவந்த நிறம் தெரியும் இல்லையா, அந்த சிவந்த நிறம் தான் இங்க தேவி, அதுதான் தேவியாக பார்க்கப்படும். அப்ப சூரியனில் எழுந்தறிந்திருக்கின்ற தெய்வம் நானே அப்படின்னு நீங்க சொல்லும் போது இங்க எல்லாமே இறை அம்சமா இருக்கு, இங்க சர்வமும் ஈஸ்வரனா இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை தான் இந்த அக்னி வந்து அவனுக்கு உபகோசலனுக்கு எடுத்து சொல்லுது. அப்போ உபகோசல வித்தையினுடைய முதல் அங்கமாக இந்த தியானத்தை உபதேசம் செய்துவிட்டு அந்த தியானத்தின் பலனை வந்து கார்கபத்திய அக்னி சொன்னது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, யார் இவ்வாறு அறிந்து தியானிக்கின்றானோ அவனது பாவங்கள் அழிகின்றன, அவன் முழு ஆயுளையும் வாழ்கின்றான், பெருமையுடன் வாழ்கின்றான், அவனது சந்ததி முடிவதில்லை, மரணத்திற்கு பிறகு அவன் கார்கபத்திய அக்னியின் மேலுலகத்தில் இடம்பெறுகின்றான். இவ்வாறு அறிந்து தியானிப்பவனை நாங்கள் இந்த உலகிலும் மேல் உலகத்திலும் பாதுகாக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்கபத்திய அக்னியினுடைய உபதேசம் நிறைவு பெறுகிறது. இது வந்து 11வது பகுதியோட இந்த இடத்துல நிறைவாகும். அடுத்தது 12வது பகுதியில இன்னொரு அக்னி வருது, அது வந்து தட்சிணாக்னி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த தட்சிணா அக்னின்னா தட்சிணம் அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம். அப்போ இது தெற்கில் வளர்க்கப்படுகின்ற அக்னி என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம தெற்கில் வளர்க்கப்படுகின்ற அக்னி அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சம்பிரதாயத்துல வைதிக நெறியில பித்ருக்களுடைய உலகமாக நம்ம அதை பார்க்கிறோம், பித்ருலோகம் என்று சொல்லுவோம். அப்ப நம்ம வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய வேள்விகளை எல்லாம் வந்து நாம இந்த தட்சிணாகினியின் மூலமாக தான் செய்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் வந்து சொல்ல வருது. அப்ப இந்த யாகத்தினுடைய நிறைவுல புரோகிதர்கள் பெறுகின்ற பிரசாத உணவுக்கு வந்து அன்வகாரியம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கும். சாஸ்திரத்துல வந்து அன்வகாரியம் அப்படின்னா அந்த தட்சிண அக்னியிலேயே தயாரிக்கப்படுவதனால அதுக்கு அன்வகாரிய பானம் அல்லது அன்வகாரிய அன்னம் அப்படின்னு பெயர் கூறப்படுவது. அப்ப தட்சிணாகினி தன்னை உலகமாக குறிப்பாக சந்திரனில் எழுந்திருக்கின்ற தெய்வமாக தியானிக்குமாறு இந்த பகுதி உபதேசம் கொடுக்குது. அப்ப தட்சிணாகினி உபகோசலனுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, தண்ணீர் திசைகள் நட்சத்திரங்கள் சந்திரன் ஆகியோர் என்னுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அக்னி சொல்லுது. இந்த அக்னி வந்து அந்த தண்ணீரையும் திசைகளையும் நட்சத்திரங்களையும் என்னுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப சந்திரனில் தெரிகின்ற அந்த தெய்வம் நானே அவராக இருக்கின்றேன் அப்படின்ட்டு இந்த அக்னி சொல்லுது. அந்த அக்னி வந்து சூரியன் சொல்லிச்சு, இந்த அக்னி வந்து சந்திரன் சொல்லுது. அப்ப தட்சிணாகினி தன்னை உலகமாக கொண்டு தனது நான்கு அங்கங்களை கூறுகிறது. இங்கே கூறப்பட்டுள்ள நான்கு அங்கங்களும் பல்வேறு விதத்திலே இந்த அக்னியுடன் சம்பந்தப்பட்டவையாகவே கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு தட்சிணாகினியும் இந்த உலகமாக திகழ்கிறது. அதே வேளையில் சந்திரனில் தெரிகின்ற தெய்வம் நானே என்று கூறுவதன் மூலம் தன்னையும் சந்திர தெய்வத்தையும் ஒன்றாக காணுமாறு இந்த அக்னி உபதேசிக்கவும் செய்கிறது என்பதாக நம்ம இந்த உபநிஷத்துல இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப இதே அக்னி வந்து இதனுடைய பலனை சொல்லும் போது என்ன சொல்லுது, யார் இவ்வாறு அறிந்து தியானிக்கிறானோ அவனது பாவங்கள் அழிகின்றன, அவன் முழு ஆயுளையும் வாழ்கின்றான், பெருமையுடன் வாழ்கின்றான், அவனது சந்ததி முடிவதில்லை அப்படின்ட்டு எப்படி அந்த கார்கப்பத்தி அக்னி சொல்லிச்சோ அதே மாதிரி இந்த அக்னியும் சொல்லி நிறைவு செய்து இதோட 12வது பகுதி நிறைவு பெறுகிறது. அதாவது ஒவ்வொரு அக்னியும் பேசக்கூடியதை வந்து ஒவ்வொரு பகுதியாக இந்த உபநிஷத்து எடுத்துருது. இப்ப அடுத்தது 3வதாக வருகின்ற ஆகாவணி அக்னி என்ன சொல்லுது அப்படின்னா, கார்கப்பத்தி அக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட நெருப்பினால் வளர்க்கப்படுவது தான் ஆகாவணிய அக்னி என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சூரியன் உதித்த பிறகு அது பாதி அளவு மேலே ஏறிட்ட பிறகு இந்த அக்னி வளர்க்கப்படுகிறது. விசேஷ யாகங்களில் பெரும்பாலானவைகள் ஆகாவணி அக்னியிலேயே செய்யப்படுகின்றன என்பதாகவும் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆகாவணிய அக்னி உபகோசலனுக்கு உபதேசித்து என்ன சொல்ல வந்தது அப்படின்னு பார்த்தா, பிராணன் ஆகாசம் வானம் மின்னல் ஆகியோர் என் அங்கங்கள், மின்னலில் தெரிகின்ற அந்த தெய்வம் நானே அவராக நானே இருக்கின்றேன் அப்படின்ட்டு இந்த அக்னி சொல்வதாக இந்த ஆகாவணிய அக்னியினுடைய கருத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க ஆகாவணிய அக்னி தன்னை உலகமாக கொண்டு தனது நான்கு அங்கங்களை கூறுகிறது. இங்கே கூறப்பட்டுள்ள நான்கு அங்கங்களும் பல்வேறு விதத்தில் இந்த அக்னியுடன் சம்பந்தப்பட்டவையாக கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு ஆகவணி அக்னி இந்த உலகமாக திகழ்கிறது. அதே வேளையில் மின்னலில் திகழ்கின்ற தெய்வம் நானே என்று கூறுவதன் மூலமாக தன்னையும் மின்னல் தெய்வத்தையும் ஒன்றாக காணுமாறு இந்த அக்னி உபதேசிக்கவும் செய்கிறது என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அதே மாதிரி இந்த அக்னி என்ன பண்ணுது, உபதேசம் செய்துவிட்டு பலன் சொல்லுது இல்லையா, இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, யார் இவ்வாறு அறிந்து தியானிக்கிறானோ அவனது பாவங்கள் அழிகின்றன, அவன் முழு ஆயுளையும் வாழ்கின்றான், பெருமையுடன் வாழ்கின்றான், அவனது சந்ததி முடிவதில்லை, மரணத்திற்கு பிறகு அவன் ஆகாவணி அக்னியுடன் மேலுலகத்தில் இடம்பெறுகின்றான் என்று இந்த தியானிப்பவனை பற்றி இந்த இடத்துல நாங்கள் அவர்களை பாதுகாக்கின்றோம் என்று இந்த 3 அக்னிகளோ சொல்லப்படுவதாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த அக்னிகள் எல்லாமே வந்து வைதிக நெறியில நம்முடைய பயன்பாட்டில் இருக்கு. அதாவது கார்கப்பத்தி அக்னி, தட்சிணாகினி, ஆகாவணி அக்னி அப்படிங்கிற அந்த அக்னியுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வைதிக நெறியில வைதிகம் படித்த விற்பனர்கள் இருக்காங்க இல்லையா, வேத விற்பனர்கள், அவர்கள் வந்து அதை செய்யறாங்க. ஆனா இப்ப இந்த அக்னியை வந்து உண்மையா நாம இந்த இடத்துல எப்படி பார்க்கணும் இந்த உபநிஷத்துல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அக்னியை வந்து நம்ம உண்மையிலேயே பிராக்டிஸ் வரும்போது அந்தர்முக பயிற்சிகளாகத்தான் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். அதாவது இதெல்லாம் உபநிஷத்து வந்து வெளிப்படையா இப்படிதான் பேசுவோம், ஆனா இதை கொஞ்சம் நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா உள்ள செய்ய வேண்டிய பயிற்சிகள் தான். இதுக்கு வந்து அந்தர் மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது உள்முக தியானம் என்ற பெயர் இருக்கு. அப்ப இந்த மார்க்கத்துல எப்படி செய்யறது அப்படிங்கறது நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா வந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியல இல்லையா, அதுக்காக. இப்ப இந்த கார்கப்பத்திய அக்னி வந்து என்ன அப்படின்னா, நம்முடைய மூலாதார அக்னி, அதாவது குண்டலினிய இடத்துல இருக்கக்கூடிய அக்னி, இதுதான் வந்து மூலச்சூடு குண்டலினி சக்தி என்று நம்ம சொல்றோம். இதுக்கு பேர் தான் கார்கப்பத்திய அக்னி என்று இந்த சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த என்ன பண்ணணும் இந்த அக்னி அப்படின்னா, இந்த அக்னி என்பது உடலின் மூலாதாரத்தில் உறைந்திருக்கும் தமஸ் நிலைக்கு என்று பார்க்கப்படுகிறது. தமஸ் அப்படின்னா நமக்கு மூன்று குணங்கள் இருக்கு இல்லையா, ராஜசம், சத்துவம், தமஸ் அப்படின்ட்டு. அப்ப தமஸ் அப்படிங்கும் போது ஒரு விதமான சோம்பேறித்தனம் இருக்கும், விருப்பமின்மை இருக்கும், எதுவுமே வந்து ஒரு ஈடுபாடு இருக்காது. இதெல்லாம் தமசனுடைய குணங்களா இருக்கிறதுனால இந்த அக்னி வந்து மூலாதாரத்தில் இருக்கிறதுனால இந்த அக்னியை வந்து நம்ம எழுப்பி விடணும். ஏன்னா இது வந்து தூங்கிட்டு இந்த மாதிரி மந்த நிலையில இருந்துகிட்டு நம்மள எப்ப பார்த்தாலும் ஒரு மயக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கோம், அதாவது சோம்பேறியா வச்சுட்டு இருக்கோம், எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாம வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மூலச்சூடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி இருக்கிற அக்னியை நம்ம எழுப்பி விட்டோம்னா அடுத்தது அது மேல கிளம்பி வரும் இல்லையா, அப்படி வரும்போது அதனுடைய குணம் மாறும், அது வந்து அடுத்தது ரஜோ குணமா மாறும். அப்ப ரஜோ குணமா மாறும்போது அங்க என்ன பண்ணோம்னா சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் படுத்துக்கிட்டு இருந்தது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருந்தது, சோம்பேறியா இருந்தது, என்ன ஆயிடும்னா கொஞ்சம் ஆர்வமா சில வேலைகளை செய்யறதுக்கும் ஈடுபாடோடு செய்யறதுக்கும் ஆரம்பிச்சிடும். ஆனா அப்படி வேகமா செஞ்சு ஆர்வ கோளாறுல என்ன ஆயிடுவாங்கன்னா அதுலயே மாட்டிக்குவாங்க, அடுத்த நிலைக்கு போக மாட்டாங்க. அதையெல்லாம் இந்த சாஸ்திரம் சுட்டி காட்டி என்ன சொல்றதுன்னா இதை வந்து ஜாதர அக்னி என்று நம்ம சொல்லுவோம். அதாவது ஜட அக்னி, ஜாதர அக்னின்னு அது பேர். இது வந்து உடலுக்கு இருக்கிற உணவை செரிக்கப்படுவதற்காக பயன்படுகின்ற அக்னி என்பதாகவே இது பார்க்கப்படுது. இந்த அக்னி வந்து தாமசீக சக்தி என்பதாகத்தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த அக்னியினுடைய பயிற்சி முறை என்ன அப்படின்னா, இப்ப இந்த கார்க பத்திய அக்னியை வந்து பயிற்சி முறை இருக்கு, இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா நித்திய மூலபந்தம்னு பேரு. நித்திய மூலபந்தம் அப்படின்னா, இப்ப முதல்ல வந்து இந்த மூலாதாரம் இருக்கு இல்லையா, இந்த மூலாதாரத்தை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா சிலர் சொல்லி கொடுப்பாங்க, நீங்க என்ன பண்ணணும், மூலாதார சக்கரத்தை மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து அந்த ஆசன வாயினுடைய அந்த சதையை வந்து அப்படியே உள்ள இழுத்துக்குங்க, அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து மூச்சு பயிற்சியில பிராக்டிஸ் பண்ணும்போது மூலபந்தம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறை இருக்கு. அந்த மூலபந்தம் அப்படிங்கறத நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. மூலாதார சூடை வந்து அப்படி உள்ள இழுத்து இழுத்து பிராக்டிஸ் பண்ணி அந்த மூலபந்தத்தை உருவாக்கி அப்புறம் அந்த அக்னியை மேலே ஏற்றுறதுக்கான ஒரு பயிற்சி, அதாவது தீயை எப்படி உருவாக்குறோமோ அது மாதிரி மூலாக்கினியை வந்து நம்ம மூலாதாரத்துல உருவாக்கி அதை வந்து ஆகவனியமாக நம்ம மேலே அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இது வந்து ஒரு பயிற்சி முறை. இதை வந்து சாந்தோக்க உபநிஷத்து வந்து இந்த பயிற்சி முறையை வெளிப்படையா பேசாது, பட் இதெல்லாம் வந்து குருகுலத்துல சொல்லி கொடுப்பாங்க. இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் வந்து ஞானகாண்டத்தில் வருகின்ற மாணவர்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் அடுத்தது தட்சிணாக்கினி அப்படிங்கிறதுக்கு வந்து வேதத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது மனோமய அக்னி என்று இதை பார்க்கணும். இது வந்து சித்த சக்தியின் விநியோகம் என்று இந்த சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நாம அங்க தட்சிணாக்னிங்கும் போது வந்து வைதிக நெறியில பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், இப்போ வைதிக நெறியில வந்து பிராமணர்கள் எல்லாம் வந்து வேள்வி செய்யறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க, அப்புறம் பித்ருக்காக அந்த தெற்கு திசை நோக்கி அந்த பித்ரு யாகம் எல்லாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்னி நம்ம பேசணும் இல்லையா, அதே தட்சிணாக்னி. இங்க அகமார்க்கமா பார்க்கும்போது, உள்முகமாக பார்க்கும்போது இங்க பித்ரு மார்க்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நினைவுகளும் நம்முடைய பண்டைய சஞ்சித கர்மாக்களும் தான் நமக்கு சொந்தமில்லாத சக்திகளாக இருக்கு. இப்ப இதுதான் நம்முடைய மனோமய அக்னி என்று சாஸ்திரம் இங்க சொல்லுது. அதாவது இந்த தட்சிணாக்னி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பித்ருக்களுக்கு நம்ம செய்யற மாதிரி இங்க உண்மையிலேயே பித்ருக்கள்ங்கிறது யாருன்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள் தான். இப்ப நம்ம வந்து ஒரு ஈடுபாட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்முடைய தற்போதைய எண்ண பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகள் செய்வோம். அப்புறம் இன்னும் சில வேலைகள் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எண்ணமே இருக்காது, திடீர்னு நமக்கு உள்ளது உதயமாகும். அப்ப அந்த மாதிரி ஏன் உதயமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து சம்ஸ்காரம், வாசனைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த சம்ஸ்காரம், வாசனைகள் அப்படிங்கிறது எப்படி, நம்முடைய முந்தைய கர்மங்கள் மூலமா வெளிப்படுறது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல பிறவிகள்ல சேர்த்து வச்சிருந்த பாவ புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவெல்லாம் நமக்கு வந்து உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கோம். அது திடீர்னு ஒரு நாள் நமக்கு வெளிப்பட்டு அதன் மூலமா சில நினைவுகள் நமக்கு உண்டாகி அதை நடைமுறைப்படுத்த பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்முடைய வாசனைகளா இருக்கிறதுனால இதுல இருந்து நம்ம விடுபட முடியாம தவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு என்ன நிவாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தட்சிணாக்னி மெத்தட்ல வந்து மனோமய அக்னியை வந்து நம்ம எப்படி ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அது எப்படின்னா, பித்ரு தர்ப்பண மனஸ்திக்கு அப்படின்னு சொல்லி, நான் முந்தைய கர்மங்களை எரிக்க வந்துள்ளேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல நம்முடைய பூர்வ கர்மங்களை எல்லாம் நம்ம எரிக்கணும். அப்ப அந்த பூர்வ கர்மங்களை எரிச்சு அழிக்கிறது தான் இந்த தட்சிணாக்னியுடைய நோக்கம். அப்ப தட்சிணாக்னிங்கிறது மனசுதான், இந்த மனசுதான் தட்சிணாக்னி என்று பார்க்கப்படுகிறது. இது நான் என்பதும் கடந்த கால நினைவுகள் என்பதையும் அறிந்து அவைகளை தீயில் நாம எரித்து நாசமாக்க வேண்டும் என்பதாக இந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப இங்க அந்த நிலையை நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நிலைய வந்து பூர்வ ஜென்ம கிரந்திகள் என்று சொல்லுவாங்க. கிரந்திகள் அப்படின்னா முடிச்சுக்கு, அதாவது நம்முடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும், அதெல்லாம் வந்து முடிச்சுக்கள்ங்கிறத சாஸ்திரம் கிரந்திகள்னு பேசும். அந்த கிரந்திகளை வந்து எரிக்க வேண்டும். அதை எரிக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த வாசனைகள் வெளிப்படாம இருக்கும், நம்முடைய சம்ஸ்காரங்கள் வந்து நடைமுறைக்கு வராம தவிர்க்கப்படும். அதுக்கு வந்து நாம இந்த மாதிரி பிராக்டிஸ் கொடுப்போம். அதை எப்படி நீங்க எரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில பிராக்டிஸ் எல்லாம் இருக்கு. அது நேரடி பயிற்சிகள்ல குருகுலத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து தான் தட்சிணாகணிக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் மெத்தட் இருக்கு. அப்புறம் மூன்றாவதாக ஆகவணிய அக்னி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஞானாகினி. ஞானாகினின்னு சொல்லலாம், நாத அக்னின்னு சொல்லலாம். இப்ப நம்ம நவநாத சித்தர்களுடைய வழியில வந்து இதுக்கு நாத அக்னின்னு பேரு, அறிவின் அக்னின்னு பேரு, இதுக்கு ரெண்டு விதமான பேர் இதுக்கு இருக்கு. அப்ப இங்க இந்த இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, ஆகவணிய அக்னினா என்ன அப்படின்னா, இதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானத்தி நாதத்தி பரமேஸ்வரனை அணுகுகின்ற பரமானந்த கதிர் என்பதாக இதை பார்த்தோம். இந்த இடத்துல வந்து ஆகவணிய அக்னியை வந்து அந்த பரமேஸ்வரனை நம்ம தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு பரமானந்த கதிர் என்பதாகவே இந்த அக்னியை நம்ம பார்க்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய இருதய குகையான அனாகதம் என்கிற இந்த இடத்துல எடுத்துருவோம். இந்த இடம் இருதயம்ங்கிறது வந்து அங்க உச்சந்தலைக்கு போகக்கூடாது, இங்க வந்து நம்ம நெஞ்சுக்குழி, நெஞ்சுக்குழியில இருக்கிற இருதயத்துல இங்க வந்து நம்ம சி அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு, அங்க ஒரு வெப்பம் இருக்கு. அந்த வெப்பத்தை நம்ம உபாசிக்கிற ஒரு மெத்தட் வந்து பிராக்டிக்கல்ல சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்முடைய பாடத்திட்டங்கள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த நினைவுகள் வந்து நம்ம கொண்டு வந்து நம்முடைய பழைய இதெல்லாம் அழிச்சு சம்ஸ்காரங்கள் எல்லாம் அழித்த பிறகு இந்த ஆகவணிய அக்னியில நாம வந்து ஞானத்தை பெற்று அதை எங்க கொண்டு போகிறோம் அப்படின்னா, நேரா ஆக்னா சக்கரத்துல கொண்டு போய் பிரம்ம ரந்திரத்துல நிறுத்துறதுதான் ஒரு பயிற்சி முறையா நம்ம வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஆகவணிய அக்னி முறையில வந்து செய்யக்கூடிய சில பயிற்சிகள். அந்த பயிற்சிகள் செய்யும் போது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சில எண்ணங்களை எல்லாம் அழுத்திட்டு அந்த மனதுக்கும் உயிருக்கும் ஆகவணியமாக ஹவிசாக இறைவனிடம் அர்ப்பணம் செய்கின்ற ஒரு நிலைப்பாடு என்பதாக இந்த இடத்துல நம்ம இதை பார்க்கிறோம். இது வந்து உபனிஷத்துல இதுக்கு விளக்கம் இருக்கு. உபனிஷத்துகள் வந்து இந்த மூன்று அக்னிகளையும் உள் தத்துவங்களாகவே எடுத்துக்கொள்கிறது என்று நம்ம பார்க்கலாம். உள் தத்துவங்கள் அப்படின்னா, அதாவது அதை வந்து புறத்துல பார்க்கக்கூடிய விஷயமா பார்க்காம வேதத்தினுடைய அடிப்படையில அந்த எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஏஷோ அந்த ஹிருதய அக்னி ஈசோன்ய த்ரயாத்மா ச நுராம் சம்யக் யஜதே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஒரு உபனிஷத்துல வரக்கூடிய ஒரு மந்திரம் இது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த ஹிருதய அக்னி தான் மூன்று அக்னிகளின் ஆதாரம். யார் ஒருவன் ஹிருதய அக்னியை நேசித்து யஜம் செய்கிறானோ அவனே உண்மையில் யாகம் செய்கின்றான் அப்படிங்கிற வார்த்தையை இடத்துல கையாளு. அப்போ இங்க வந்து அதுதான், இந்த அக்னியை வந்து நாம எந்த மெத்தட்ல கையாளும் போது நம்முடைய கர்மங்கள் தீருது, நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தமோ குணம் இருக்கு இல்லையா, அந்த தமோ குணம் வந்து நமக்கு மேல வந்து சத்துவ குணமா மாறுவதற்கான பயிற்சி முறைகள் எல்லாம் நேரடி வகுப்புகள்ல குருகுலத்துல சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த உபனிஷத் பேசு. அப்ப இந்த மூன்று அக்னிகளும் உண்மையிலேயே என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சைவ சித்தாந்தம் வந்து திரிகுண்டரம் அப்படின்னு பேசும். திரிகுண்டரம் அப்படின்னா நெற்றியில் வைக்கப்படுகின்ற மூன்று பட்டைகள், அதாவது நம்ம உபதியை எடுத்து பட்டை எழுக்கிறோம் இல்லையா, உபதி எடுத்து மூணு பட்டை நம்ம இடும்போது அதுல கீழே இருக்கிற கோடுக்கு பேர் வந்து கார்கிக பத்திய அக்னின்னு பேரு, நடுவில் இருக்கிற கோட்டுக்கு பேர் வந்து தட்சிணா அக்னின்னு பேரு, மேல இருக்கிற கோட்டுக்கு பேர் வந்து ஆகவணிய அக்னி அப்படின்னு பேரு. இந்த மூன்று அக்னிகளையும் நாம குறிப்பிடுவதற்காகத்தான் அந்த மூன்று பட்டைகள் நம்ம போடுறோம். விபதி பட்டை வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து திரிகுண்டரம் அப்படின்னு பேரு சான்ஸ்கிரிட்ல வந்து அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்ல சொல்லும் போது விபூதி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதேதான். அதை வந்து இந்த மனதுல உணர்ந்து அந்த விஷயத்தை எதற்காக செய்யணும் அப்படிங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான் இங்க சாஸ்திரத்தினுடைய சாரம் என்பதாக நம்ம இங்க பாக்குறோம். அப்புறம் மேலும் இந்த உபகோசல வித்தையில வந்து இந்த அங்க தியானங்களுடைய நிறைவு பகுதி வருது. இப்ப நிறைவா என்ன சொல்ல வருது இந்த உபகோசல வித்தை அப்படின்னு பார்த்தா, அந்த அக்னிகள் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, உபகோசலா இனியவனே, எங்களை பற்றி இதுவரை நாம் கூறினோம், ஆன்ம ஞானத்தை பற்றியும் உனக்கு எடுத்து கூறினோம், ஆனால் வழியை உனது ஆச்சாரியர் உபதேசிப்பார் என்று கூறி முடித்தனர். அப்ப உபகோசலின் ஆச்சாரியாரும் திரும்பி வந்தார். அவர் அந்த உபகோசலனை பார்த்து உபகோசலா என்று அழைத்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம போன வகுப்புல முடிச்சோம். அப்ப உபகோசலனா என்று அழைத்த அந்த ஆச்சாரியர் வந்து என்ன சொல்ல வராரு, உன்னுடைய விஷயம் வந்து எப்படி இப்படி மாறிச்சு, நீ பார்ப்பதற்கு ஒரு தேஜஸா இருக்கிறிய, நீ வந்து ரொம்ப ஒரு தகுதி பெற்றவனா மாறி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது உபகோசலா, எப்படி நீ இதை அடைந்தாய், உனக்கு என்ன நடந்தது, நான் வெளியே வந்து யாத்திரை போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு என்ன நடந்தது அப்படின் கேட்கும் போது அவன் சொல்றான், எனக்கு வந்து இந்த மூன்று அக்னிகள் வந்து உபதேசம் கொடுத்தது, அதன் மூலமா நான் வந்து சில வித்தைகளை கத்துக்கிட்டேன், அந்த வித்தைகளை நான் பயிற்சி பண்ணதுனால என்னுடைய உடம்புலையும் மனதிலையும் உண்டான மாற்றங்களை தான் நீங்க இப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் எடுத்து சொல்றான். அப்ப அந்த இடத்துல அவன் எடுத்து சொல்லும் போது அந்த குரு வந்து கேட்கிறாரு, இனியவனே உன் முகம் இறைஞானம் பெற்றவனின் முகம் போல ஒளிந்திருந்து உனக்கு யார் உபதேசித்தார்கள் என்று கேட்கிறார். அப்ப இவன் இந்த விஷயத்த சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவர் என்ன உபதேசித்தன அப்படின்னு கேட்கிறாரு. அக்னிகள் உனக்கு என்ன உபதேசித்தன என்று ஆச்சாரியர் உபகேசனிடம் கேட்டார். உபகோசனன் இந்த மாதிரி அவர் என்னென்ன உபதேசம் இருந்ததோ அது கூட அவன் சொல்றான். ஏன்னா இப்ப நம்ம அதை பூரா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னென்ன உபதேசம் அது கொடுத்ததோ அது பூரா இப்ப நம்ம சொல்லிட்டோம். இப்ப உடனே இப்ப குரு உபதேசிக்க போறாரு. உடனே உபகோசலன், போற்றுதற்குரிய குருவே, எனக்கு அதனை தாங்கள் உபதேசிக்க வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து அக்னிகள் மூலமா கேட்டேன், இருந்தாலும் நீங்க எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்றான். அதுக்கு குரு ஆனவர் என்ன சொல்றாரு, அன்பு மகனே, அவைகள் உனக்கு சில உலகங்களை பற்றி மட்டுமே கூறியுள்ளன, நான் உனக்கு அது பற்றி உபதேசிக்கிறேன். அதனை அறிந்தால் எப்படி தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டுவதில்லையோ அப்படியே ஒருவனை பாவச் செயல்கள் தீண்டாது என்று சத்தியகாமர் அவனுக்கு பதிலளித்தார் என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அப்படி பதிலளிக்கும் போது இங்க சத்தியகாமர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இயற்கையிலிருந்து பெறுகின்ற அறிவு வெறும் தகவல் மட்டுமே, அக்னிகள் தந்த அறிவு உனக்கு வெறும் தகவல்கள் மட்டுமே, அதனை அனுபவமாக ஆக்க வேண்டுமானால் உனக்கு நேரடி குரு தேவை, அவரது ஆற்றல் தேவை. எனவே வழியை உனது ஆச்சாரியார் உபதேசிப்பார் என்று அக்னிகள் உபதேசிப்பதாக இந்த பகுதியினுடைய விளக்க உரைகள் வந்து தொடர்கின்றது. அப்ப இங்க ஆன்ம ஞானத்தை பற்றியும் கார்கபத்திய அக்னி முதலான அக்னிகளை வளர்க்கின்ற கடமைகளை பற்றியும் உபகோசனன் அறிந்து கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆன்ம ஞானத்தை அடைவது எப்படி, அதற்கான வழி என்ன அப்படிங்கும் போது இங்க குரு என்ன சொல்ல வர்றாரு, மற்றென்று பணி செய்வதுதான் அந்த வழி என்று இங்கு சத்தியகாமன் கூற வருகிறார் என்பதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது பற்றின்றி பணி செய்வது, இங்க ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்கிறது கிடையாது, இங்கே போய் ஒளிஞ்சிக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல நம்ம எல்லாமே செய்யணும், ஆனா பற்று இல்லாம பணி, சேவைகள் செய்யும்போது பற்று இல்லாம செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இதை வந்து பகவத்கீதை சொல்லும் போது என்ன சொல்லுது, இறைவனில் தன்னை சமர்ப்பித்து விட்டு பற்றை விட்டு வேலை செய்வதன் மூலமாக நீ வந்து அடைவாய், எல்லாவற்றையும் அடைவாய் அப்படின்னு பகவத்கீதை பேசும். அதாவது தண்ணீரினால் தாமரை இலை நனைக்கப்படாதது போல பாவத்தால் நீ பாதிக்கப்படுவதில்லை என்று பகவத்கீதை வந்து பேசும். அப்ப அது மாதிரி இங்க பாவம் என்று பார்க்கும்போது அது புண்ணியத்தையும் குறிப்பிடுகிறது. ஏனென்றால் ஆன்ம ஞானம் பெறுவதற்கு பாவம் புண்ணியம் என்ற இரண்டுமே தடைகள் தான் என்பதாக இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டும். அப்ப இங்க பற்றென்றே பணி செய்ய வேண்டுமானால் இறைஞானம் வேண்டும். அந்த இறைஞானம் என்றால் என்ன என்பதை இனி வருகின்ற மந்திரங்கள் வாயிலாக நம்ம பார்க்க போகலாம். அப்ப இங்க சாந்தோத்த உபநிஷத்தினுடைய இந்த உபகோசல வித்தையினுடைய இறுதி பகுதிக்கு நாம வரோம். இந்த இறுதி பகுதி வந்து அசிபுருஷ தியானம் அப்படின்னு இருக்கு. அச்சிபுருஷ தியானம் அப்படின்னா, அச்சி அப்படின்னா கண்ணுன்னு ஒரு வார்த்தை இருக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து, அப்படி அச்சரம் அச்சி அப்படின்னா கண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்படும். இப்ப இந்த இடத்துல இந்த ஐந்தாவதாக சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு வித்தை வந்து அச்சிபுருஷ வித்தை என்று பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த அச்சிபுருஷ வித்தை அப்படின்னா என்னன்னா, உலகில் பற்றுக்கொள்ளாது இருப்பது எப்படி என்பது இங்க சத்தியகாமன் போதிக்கிறார் என்பதாக இந்த இடத்துல அசிபுருஷ வித்தையில அசிபுருஷ தியானத்துல பார்க்க போறோம். இப்ப இதுல வந்து இறைவனுடைய ஐந்து மகிமைகள் கூறப்படுகின்றன. அவரை ஐந்து மகிமைகள் உடையவராக தியானிக்க சொல்கிறது இந்த வித்தை என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அதன் வாயிலாக ஒருவர் பற்றின்றி உலகில் வாழலாம் என்பதும் இங்கு தெரிவிக்கப்படுகிறது என்பதாக இங்க பார்க்கிறோம். அந்த வகையில இந்த வித்தை என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப உபநிஷத் சொல்ற ஆங்கிள் நம்ம இப்ப பார்ப்போம். ஆனா இதுக்கு உண்டான பிராக்டிக்கல் வித்தைகள் தனியா இருக்கு. இப்ப நம்ம உபநிஷத் என்ன சொல்ல வருதுன்னா, கண்ணில் தெரிகின்ற தெய்வம் யாரு அப்படின்னா ஆன்மா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆன்மாவே மரணமற்றவர், பயமற்றவர், இவரே இறைவன். அதனால் தான் கண்ணில் நெய்யோ தண்ணீரோ தெளித்தால் அது வழிந்தோடி வெளியில் சென்று விடுகிறது என்று சத்தியகாமர் கூறினார் என்று நம்ம இந்த விதையில பார்க்கிறோம். அப்ப எங்கும் நிறைந்துள்ள இறைவனை பொதுவாக இதயத்தில் தியானிப்பது வழக்கம். ஆனால் உபனிஷதங்கள் அவரை உடம்பில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம் என்று கூறுகின்றன. அப்ப வாக்கில், பிராணனில் என்று மட்டுமல்ல, கைகளிலும் கால்களிலும் கூட இறைவனை தியானிப்பது பற்றி தைத்திரிய உபநிஷதம் ஏற்கனவே கூறியதையும் நாம் பார்த்தோம். அவ்வாறே வலது கண்ணிலே இறைவனை தியானிப்பது பற்றி இங்கு கூறப்படுகிறது. அப்ப இறைவன் எப்படி ஒரு சிறு கண்ணில் இருக்க முடியும், அது எப்படி சாத்தியமாகும் என்று சிலருக்கு கேள்வி எழலாம். அது தியான வசதிக்காக எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனை அந்த நிலையில் தியானிப்பதற்காக மனதினால் நாம் கொண்டு வருகின்ற ஒரு முறை என்பதாகத்தான் இங்க தியான உத்தியில நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம சொல்ல வரோம். ஏன்னா இப்ப வந்து சில விஷயங்கள் எப்படின்னா, இறைவன் வந்து எங்கும் வியாபித்து இருக்கிறவனை வெட்ட வெளியா இருக்கிறவனை வந்து நம்ம எளிதா புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அவனை நம்ம ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்முடைய உடல்ங்கிற ஒரு கருவியை வச்சுதான் நம்ம இறைவன் அனுபவத்துல கொண்டு வர முடியும். அப்ப அந்த இறை அனுபவம்ங்கிறது நமக்குள்ள எப்படி நிகழணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வித்தைகள் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த கண்ணில் உரைகின்ற தெய்வம் அப்படிங்கிற ஒரு வித்தை பற்றியும் இந்த உபநிஷத் பேசுது. இதை நிறைய பேர் ஒரு தீட்சையாவே கொடுப்பாங்க. இதை வந்து கண் தீட்சை அப்படின்னே சொல்லுவாங்க. இதுக்கு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதெல்லாம் நான் பண்ணதில்ல. அந்த கண்ணில் உரைகின்ற தெய்வம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறைகள் வந்து நிறைய இந்த வள்ளலார் வழியில வர்றவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அப்ப அது என்னன்னா அவங்க வந்து இந்த உபநிஷத்துல இருந்து எழுதுதான் செய்யறாங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் மாத்தி மாத்தி செஞ்சுருக்காங்க. அதாவது முறையா அந்த உபநிஷம் படிச்சு அதனுடைய உண்மையான குரு மூலமா கத்திரிக்கை செய்யறவங்க ரொம்ப குறைவு. அப்ப இங்க என்ன ஒரு கருத்து உபநிஷத்துல தெளிவாகுது அப்படின்னு பார்த்தா, கண்களின் மூலம் ஒளிர்வது பிரம்மமே, அவரே அழகானவர் ஒளிர்பவர், இந்த உலகெங்கும் பிரகாசிப்பவர், அவரே காணொளி என்பதை தூயவர்களிடம் நிலிரும் தனி ஒளி என்று விளக்கப்படுவதாக இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப மனிதன் தூயவனாகும் போது அவனது கண்களில் அத்தகைய ஒளி வீசும் என்றும் அந்த ஒளி உண்மையில் உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்துள்ள ஆன்மாவின் ஒளியே என்றும் கூறப்படுவதாக இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டு. அப்ப இப்ப நம்ம வந்து சில பேரை பார்க்கும்போது கண்ணில் வந்து ஒரு விதமான பிரைட்னஸ் பார்க்க முடியும். அவங்களை நீங்க பக்கத்துல போய் நெருங்கும் போதே அவங்க கண் பார்வை வந்து அவங்க மேல பட்டாலே அவங்க ஒரு மாறுதலுக்கு உட்படுறத பார்க்கலாம். கண் வழியாவே தீட்சை கொடுப்பாங்க. அப்ப அவங்களுடைய பார்வையே ஒரு தீட்சை இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வித்தைகளை கற்றுக்கொண்டு உபாசிக்கின்றவர்களுக்கு வந்து அந்த கண்கள் வழியாகவே தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது வந்து உபநிஷதமும் அதுக்கு உண்டான வித்தைகளை சொல்லிக் கொடுக்குது, அந்த பயிற்சி முறைகளையும் சொல்லிக் கொடுக்குது. அப்ப ஏன் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, இறைவன் வந்து ஒளியா இருக்கிறதுனால அவனுடைய பிரைட்னஸ், அந்த தேஜஸ இப்படி ஒரு ஊடகத்தின் வழியாக நம்ம வெளிப்படுத்தி பார்ப்பதாக இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த தூய அறிவு வழியாகி இறைவனை, அந்த ஞானகாரகனை நம்ம வந்து நடைமுறையில கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஊடகம் தேவைப்படுது. அந்த ஊடகம் தான் இந்த உடல் என்பதாக வைத்துக்கொண்டு இந்த உடல் வழியாக நம்ம சில வித்தைகளை செய்கிறதுக்கு உண்டான பயிற்சி முறைகளை சாஸ்திரம் வந்து பல வழிகளில் பலவாறாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஒளிப்பொருளான இறைவனுக்கு அழிவின்மை மற்றும் பயமின்மை ஆகிய இரண்டு மகிமைகள் வந்து இந்த மந்திரத்திலே சத்தியகாமர் எடுத்து சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இறைவனை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது என்பதையும் இந்த மந்திரம் ஒரு உண்மையாக விளக்குகிறது. கண்ணில் திரவங்களை விட்டால் அது அங்கே ஒட்டாமல் வழிந்தோடி விடுகிறது. அது போலவே உலகின் கரைகளோ தீமைகளோ அந்த சாதகன் மீது ஒட்டாது. அதுபோல இறைவனை வழிபடுபவனோ தியானிப்பவனும் உலகில் பற்று கொள்ளாமல் உலகில் ஒட்டாமல் செயல்பட முடியும் என்பதும் இங்கு இந்த கண்ணின் மூலமாக ஒரு உதாரணமாக சுட்டிக்காட்டப்படுவதாகவும் இங்க நம்ம பார்ப்பதாக இந்த உபநிஷத் சொல்ல வரும். அப்ப இறைவன் வந்து மங்களங்கள் அனைத்திற்கும் மங்களமானவர் என்று போற்றப்படுகிறார். ஏனெனில் எல்லா மங்களங்களும் அவரிடம் ஒன்று சேர்கின்றன. அப்ப யார் இவ்வாறு அறிகிறானோ அவரிடம் எல்லா மங்களங்களும் நிறைகின்றன என்பதாக இந்த உபநிஷத் மந்திரம் இந்த இடத்துல வருது. இங்க என்ன சொல்ல வருதுன்னா, இறைவனின் மூன்றாவது மகிமையை இங்கே சத்தியகாமன் எடுத்து சொல்கிறார். உபநிஷதங்களில் பொதுவாக அறிவது என்று கூறுவதை அனுபூதியில் உணர்வது என்று பொருள் கொள்ள வேண்டும் என்பதாக இங்க சுட்டி காட்டுகிறார். ஏன்னா இப்ப இறைவனை அறிவது அப்படின்னா, இப்ப நம்ம ஏதோ விசாரணை பண்ணி விவேகத்தினால இப்ப இறைவன் வெட்ட வெளியாக இருக்கிறான், இறைவன் ஜோதிமயமாக இருக்கிறான், இறைவன் நாதமயமாக இருக்கிறான், இறைவன் அச்சரமாக இருக்கிறான் அப்படின்னு பல பெயர்கள்ல இறைவனை பற்றி நம்ம படிக்கலாம். உபநிஷதங்கள் இப்படி எல்லாமே கற்றுக் கொடுக்கும். ஆனா எல்லா வகையும் நம்ம படித்தாலும் அந்த இறைவன் நமக்கு அனுபவத்துக்கு வரணும் இல்லையா. அப்ப இறைவனை அனுபவமா நம்ம கொண்டு வரதுக்கு பேர் தான் அனுபூதின்னு பேர். அப்ப அனுபூதி அப்படிங்கறத இங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இறைவனை வந்து உபனிஷதங்கள் வந்து அறிவிப்பது எந்த அடிப்படையில் அறிவிக்குது அப்படின்னா, அனுபூதியில் உணர்வது என்ற பொருளில் தான் அது அறிவிக்கிறது என்பதாக இங்க சுட்டி காட்டுகிறார். அப்ப அப்படி பார்க்கும்போது இறைவனே மங்களங்கள் அனைத்திற்கும் மங்களமானவராக தியானித்து அவரை அனுபூதியில் உணர்ந்தவனிடம் எல்லா மங்களங்களும் சேர்க்கின்றன என்பது இதன் பொருளாக நம்ம பார்க்க வந்தார். அப்ப இறைவன் மங்களத்தை தருகின்றார் அப்படிங்கிற அடிப்படையில உபநிஷத் மந்திரம் வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் மங்களத்தை தருகின்றவர், ஏனெனில் அவரே மங்களத்தை எங்கும் கொண்டு செல்கிறார். அவரை இவ்வாறு அறிபவன் எங்கும் மங்களத்தை கொண்டு செல்கின்றான். இறைவன் மங்களப் பொருளாக இருப்பதுடன் எங்கும் மங்களத்தை நிறைப்பவராகவும் உள்ளார். இது அவரது மூன்றாவது மகிமை என்பதை இந்த மந்திரம் வந்து உபதேசிக்கும். அப்ப இறைவன் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஒளி வடிவாக இருக்கிறார், அந்த லைட்டாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ல வருது சாஸ்திரம். ஒளின்னா நீங்க சவுண்ட் நினைச்சு கூடாது, லைட். ஏன்னா தமிழ் வார்த்தையில ரெண்டுமே ஒளி ஒளின்னு வரும்போது சிலருக்கு கன்ஃபியூஷன் ஆகும், நான் எந்த ஒளியை சொல்றேன் அப்படின்ட்டு. அப்ப இங்க இறைவன் ஒளியை வழங்குபவர் அப்படின்னா வெளிச்சத்தை வழங்குபவர், பிரகாசத்தை வழங்குபவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க வெளிச்சத்தை வழங்குபவர், பிரகாசத்தை வழங்குபவர் அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அறிவு மயமாக, ஒரு உணர்வு மயமாக இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே உணரப்படுது, அறியப்படுது. இப்ப உணர்தல் அறிதல் அப்படிங்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, நான் கடந்த முறையே சொன்னேன். இப்ப நம்ம உடம்பு மேல ஒரு எறும்பு ஊறுது அப்படின்னா அந்த எறும்பு ஊறுறதை நீங்க உணர்ற மாதிரி இருந்தாலும் எது ஊறுது அப்படிங்கறத நீங்க அறிய முயற்சி எடுத்துருக்கீங்க பாருங்க. அந்த உணர்தல் மூலமா ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும், இது எறும்பு தான் ஊறுது, இது வண்டு தான் ஊறுது அப்படிங்கறத உங்களால அறிய முடியும். அப்ப அங்க ஊறுகிறது அப்படிங்கறத நீங்க உணர்வது மட்டும் இல்லை, அது என்னங்கறத அறியக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் இங்க இறைவன் வந்து தூய அறிவாய் ஒளியாய் அந்த உணர்வாய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்க சாஸ்திரம் உபதேசிக்கும். அப்ப அந்த அடிப்படையில இங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்ற ஒளி பொருட்களாக இறைவனே எங்கும் ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்ல வருது. ஏன்னா இந்த புவனத்துல, இந்த அண்ட சராசரங்கள்ல நம்ம பார்க்கின்ற எல்லாமே இறைவன் தான். அது வந்து அவருடைய மகிமையை எடுத்து சொல்லி இவரது ஐந்தாம் மகிமை, இவ்வாறு இறைவனை தியானிப்பவன் எல்லா உலகங்களிலும் போற்றப்படுகிறான் என்று இதை சொல்லி, இதற்கு சாதகர்கள் செல்லுகின்ற மார்க்கம் வந்து அச்சராதி மார்க்கம் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும். சாதகர்கள் செல்லுகின்ற வழி, அதாவது அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வழியாகவே பயணிப்பார்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. தட்சிணாயணம், உத்தராயணம் அப்படிங்கிற அந்த இதை பிரிச்சு வைக்கும். சூரியனுடைய அந்த இதுல போறான், ஒளிக்கற்றைகள் வழியா போகிறான் அப்படின்லாம் சாஸ்திரம் பேசும். ஆனா அதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில பேசுது அப்படின்னா, இங்க உண்மையா சூரியனுடைய வழியில நம்ம போறதில்ல, அந்த ஞானத்தை பெற்று நம்ம அந்த பாதையில பயணிக்கிறோம் அப்படிங்கறத ஒரு கூடகமா இப்படி பரிபாசையில மகான்கள் பேசுவாங்க. அப்ப அதுவால இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்ம ஞானத்திற்கான வழியை ஆச்சாரியர் உபதேசிப்பார் என்று அக்னிகள் உபதேசித்தன. அந்த வழி பற்றின்றி உலகில் செயல்படுவது, அதற்கு இறை ஞானம் தேவை என்று கூறி அதையும் சத்தியகாமர் உபதேசித்தார் என்பதாக இங்க நம்ம பார்க்கிறோம்.
இதனுடைய தொடர் வகுப்பு வந்து அடுத்து வருகின்ற வகுப்பிலே நாம் பார்க்கலாம். இன்று வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.